ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 7 பதம் 19. பகுநாம்
ஜென்மநாமந்தே,
பகுநாம் ஜென்மநாமந்தே, ஞானவான்மா பிரபத்யதே, ஞானவான்மா பிரபத்யதே, வாசுதேவம் சர்வம் மிதி, வாசுதேவம் சர்வம் மிதி, மகாத்மா சுதுர்லபக, மகாத்மா சுதுர்லபக. நாம் வாழக்கூடிய இந்த பௌதிகமான உலகத்தில் பொதுவாக இந்த 84% ஜீவராசிகளில் வாழக்கூடிய எந்த ஒரு ஜீவாத்மாவும் பகவானிடம் வந்து பொதுவாக வந்து சரணடைய விருப்பம் இல்லாதவர்களாகத்தான் பொதுவாக இருக்கிறார்கள். நம்ம பார்க்கக்கூடிய பல ஜீவாத்மாக்கள், பெரும்பான்மையான ஜீவாத்மாக்கள் பகவான்கிட்ட வந்து சரணடைவதில் எந்த விதமான விருப்பமும் இல்லாதவர்கள். பகவான்கிட்ட சரணடைய விருப்பம் இல்லாததன் காரணமாகத்தான் பகவானுடைய இச்சைக்கேற்ப, பகவானுடைய விருப்பத்திற்கேற்ப வாழ்வதற்கு விருப்பம் இல்லாததன் காரணமாகத்தான் இந்த ஜீவாத்மாக்களே இந்த பௌதிகமான உலகத்தில் வந்து வந்து வாழ்வு. பகவானுடைய சந்தோஷத்தை, பகவானுடைய பக்தர்களுடைய சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷமாக நினைத்து வாழக்கூடிய தன்மை இல்லாத அகங்காரம் உடைத்த ஜீவாத்மாக்களாக இருப்பதன் காரணமாகத்தான் பகவானே இந்த பௌதிக உலகத்தை படைத்திருக்கிறார். இப்ப இந்த பௌதிக உலகத்தில் வாழக்கூடிய ஜீவாத்மாக்கள் பகவானை சந்தோஷப்படுத்துவதை வாழ்க்கையோட குறிக்கோளாக சொல்லாம தன்னுடைய சுய இச்சைகளை வந்து பூர்த்தி செய்வதில் வந்து முழுமையாக வந்து ஈடுபட்டிருக்கு. அதனாலதான் இந்த பௌதிக உலகத்தில் வாழக்கூடிய ஜீவாத்மாக்களுடைய இயல்பான குணமான பக்தி வந்து மறைக்கப்பட்டு இந்த ஜீவாத்மாக்கள் எந்த குணமுடையதாக இருக்கிறது, இச்சா துவேச சுமத்தேன துவந்த மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தவ. சர்க்கம் அப்படிங்கிறதுனா இந்த பௌதிக உலகம், படைக்கப்பட்ட உலகத்துக்கு பேர் தான் சர்க்கம். இந்த படைக்கப்பட்ட உலகத்துல சர்க்கத்துல வாழக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கள் வந்து இச்சை உடையவனாக காமம் குரோதம் மதம் மாச்சரியம் போன்ற துர் ஆசைகள் உடையவனாக துவேசம் உடையவனாக எப்பொழுதுமே வந்து இரண்டு விதமான விருப்பத்திற்கும் வெறுப்பிற்கும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடையில வந்து சங்கடப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஆத்மாவா வந்து வாழ்ந்துட்டுகிறான் இந்த பௌதிக உலகத்தில் வாழக்கூடிய ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாக்கள் வந்து பொதுவாக வந்து இதே போல தன்னுடைய சொந்தமான புல இச்சையை வந்து குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறான். தனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், உலக இன்பம் வேணும், பல விதமான ஆசைகள், மனக்கோட்டைகள், மனக்கற்பனைகள், தன் அரசராக வேண்டும், தான் மிகப்பெரிய அழகனாக வேண்டும், எல்லாருமே நமக்கு தான் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு பல விதமான ஆசைகள் உடையவனாக இருக்கிறான். இந்த ஜீவாத்மாக்கள் பொதுவாக வந்து பகவான்கிட்ட போய் என்னைக்குமே சரணாகதி அடையவே மாட்டான். பகவானே இதுக்கு முந்தைய ஸ்லோகத்துக்கு முந்தைய ஸ்லோகத்துக்கு சொல்றார், நான்கு விதமான ஆத்மாக்கள் வந்து என்னிடம் வந்து என்ன பண்ண மாட்டான், சரணாகதி அடையவே மாட்டாங்க. யாருமா அவர்கள், ஒண்ணு வந்து மூடர்கள், இரண்டாவது வந்து மாயையின் காரணமாக அறிவை இழந்தவர்கள், மூன்றாவது நான்காவது நண்பர்கள் வந்து துஷ்கிருதின பகவானை இல்லைன்னு சொல்லக்கு வாழக்கூடிய நாஸ்திகவாதிகள். இந்த நாலு பேரும் பகவானுக்கு சரணாகதி அடைய மாட்டான். தன்னுடைய விருப்பம் தான் அவன் உண்மை, தன்னுடைய சுய இச்சை தான் முக்கிய மிக மிக முக்கியமான விஷயம். இருந்தாலும் பௌதிகத்தில் சில ஜீவாத்மாக்கள் வந்து சுக்ருதி புண்ணிய ஆத்மாக்களாக மாறி பகவான் போய் சரணாகதி அடைய, சில ஜீவாத்மாக்கள் வந்து பகவான்கிட்ட சரணாகதி அடைய ஆரம்பிக்கிறான். பகவான் சொல்ல நான்கு விதமான ஜீவாத்மாக்கள் என்ற சரணாகதி அடையலாங்கிறாரு. எந்த நான்கு விதமான ஜீவாத்மாக்கள் என்ற சரணாகதி அடையங்கிறாரு, அர்த்த அர்த்தி, முதல வந்து அர்த்தி ஆர்த்தி, எவன் ஒருவன் வாழ்க்கையில மனித வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறானோ அவன் சில பேர் என்ற சரணாகதி அடையதான். அர்த்தார்த்தி, பொருளுக்காக சில பேர் என்ற சரணாகதி அடைகிறான். சில பேர் வந்து ஞானத்தை அடையணுங்கிற எண்ணத்துல என்ன சரணாகதி அடைகிறான். சில பேர் வந்து உண்மையிலே பகவானை பத்தி புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்துல சரணாகதி அடைகிறான். இந்த சரணாகதி எதனால நடக்குன்னா, மனித உலகத்துல நம்ம ஜீவாத்மாக்கள் வந்து இந்த உலக இன்பத்துல நம்ம இன்பம் அடையணும்னு நினைக்கிறோம். பொன் மூலமாக, பொருள் மூலமாக, அப்புறம் வந்து உலக இன்பங்கள் மூலமாக, நம்முடைய குடும்ப வாழ்க்கை மூலமாக நம்ம இன்பம் அடையணும்னு சொல்லி பல விதமான முறையில முயற்சி பண்றோம். இந்த முறையில நம்ம உலக இன்பத்தை அடைவதற்கு முயற்சி பண்ணினாலும் கூட நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளால வந்து என்ன பண்ண முடியல, இன்பமாக வந்து வாழ முடியவில்லை. பொருள் நமக்கு இன்பத்தை கொடுக்கும் சொல்லி கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனா பொருளை திரட்டுவது அவ்வளவு எளிதாக இல்ல. பல நேரங்களில் நம்மளால வந்து பொருள் திரட்ட முடியல. எல்லாரும் பிசினஸ் செய்யறாங்க தான் செய்யறாங்க, எல்லாராலையும் வெற்றி பெற முடியுதா, பொருளை திரட்டி விட முடியுதா, முடியல. இன்னைக்கு இன்னைக்கு வியாபாரத்துக்கு போனோம் சொல்லி கிளம்பிடுறோம், ஆனா திடீர்னு மழை வந்துடலாம், திடீர்னு அதிகமாக வெயில் அடிக்கலாம், நம்ம போகக்கூடிய பஸ் வந்து ரிப்பேரா மாறிடலாம். நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளால உடனே இன்பத்தை அடைய முடியல. அழகான மனைவியை கல்யாணம் பண்ணா இன்பம் கிடைக்கும்னு சொல்லி மனைவியை கல்யாணம் பண்றலாம், ஆனா மனைவி மூலமாக பிரச்சனைகள் வரலாம், சண்டை சச்சரவுகள் வரலாம், இன்பத்திற்கு மாறமாக மொத்தமே அந்த குடும்ப வாழ்க்கையும் வந்து துன்பகரமானதாக கூட மாறிடலாம். ஆகாயமானத்துல படத்தா இன்பமாக செஞ்சு ஆகாயமானத்துல ஏறி உட்காரலாம், ஆகாயமான போய் ஆக்சிடென்ட் ஆகணும் மாறிடலாம். அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி இன்பத்தை வந்து நம்ம முயற்சி பண்றோம், இந்த பௌதிக உலகத்துல அடையணும் சொல்லி முயற்சி பண்றோம். ஆனா பல நேரங்கள்ல வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அந்த விஷயம் வந்து நமக்கு முழுமையான ஒரு இன்பத்தை வந்து கொடுக்க மாட்டுது. அதுக்கு மாறாக வந்து நம்ம என்ன கொடுக்குது, துன்பத்தை கொடுக்குது. உண்மையிலே கஷ்டப்பட்டு பணத்தை கூட சம்பாதிச்சிடலாம், ஆனா அதே பணமே வந்து நமக்கு துன்பத்துக்கு காரணமாக கூட மாறலாம். பணம் இருக்கிறது காரணமா நம்ம இடத்துல பணத்தை ஏதாவது திருடுறதுக்கு முயற்சி பண்ணலாம், நம்முடைய சொந்த உத்தரவுடனே நம்முடைய பணத்தை திருடிட்டு போலாம். அப்போ பகவான் சொல்றாரு, இந்த பௌதிக உலகத்தில் நம்ம இது மாதிரி பௌதிக ஆசைகள் மூலமாக இன்பத்தை அடைவதற்கு முயற்சி செய்தாலும் கூட மூன்று விதமான துன்பங்களின் மூலமாக இன்பத்துக்கு பதிலாக எப்பவுமே இடத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், துன்பத்தை தான் அனுபவிக்கிறோங்கிற இன்பத்தை அனுபவிக்கிறோங்கிற. உதாரணமாக முதல் விதமான துன்பம் வந்து நம்முடைய மனதின் மூலமாக வருது, நம்முடைய உடலின் மூலமாக வருது. இரண்டாவது விதமான துன்பம் நம்முடைய சுற்றி உள்ள நபர்கள் மூலமாக, சுற்றி உள்ள உயிரினங்கள் மூலமாக வருது. மூன்றாவது விதமான துன்பம் வந்து இயற்கை மூலமாக வந்து வருது. முதல் விதமான துன்பம் நம்முடைய மனதின் மூலமாக வருது. அதான் சாஸ்திரத்தின்படி வந்து உலகத்திலே அதுக்கு மிகப்பெரிய எதிரி யாரு, மனம். நம்ம பொதுவாக எதிரியை வந்து மத்தவங்க நினைக்கிறோம், இவன் எனக்கு எதிரி, இவன் எனக்கு எதிரி. ஆனா உலகத்திலே மிகப்பெரிய எதிரி யாரு நமக்கு, நம்முடைய மனம். அதுவும் கட்டுக்கு அடங்கார மனம், புலன் இச்சைகளுடைய மனம். நம்முடைய மனம் வந்து நம்முடைய தகுதிக்கேற்ப பலவிதமான புலன் இச்சைகளை வந்து நமக்கு வந்து தூண்டி விடுது. சில பேர் நேரம் சொல்லுவாங்க, இவன் இவனை கெடுத்துட்டான், இவன் இவனை கெடுத்துட்டான் அப்படிமாங்க. உண்மையில நம்மளை கெடுக்கிறது யாரு, நம்முடைய மனம். தினசரி காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு உறங்குற வரைக்கும் நம்மள அமைதியா இருக்கவே விட மாட்டேது. எப்பவும் வந்து எப்பவும் ஏதாவது ஆசைக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதை செய்ய, இதை செய்ய, அதை வாங்கு, இதை வாங்கு, அதை அனுபவி, இதை அனுபவி, நீ இப்படி வாழ்ந்துடலாமே, இந்த மாதிரி வாழ்ந்துடலாமே, ஏன் எப்படி சும்மா இருக்கிற, நீயும் சச்சின் தெண்டுல்வர் மாதிரி மாறிடலாம, கவாஸ்கர் மாதிரி மாறிடலாம, நீயும் ரஜினிகாந்த் மாதிரி மாறிடலாம, நீ வந்து இந்த மாதிரி அழகான பொண்ணா மாறிடலாம, நீயும் இந்த மாதிரி பணக்காரனா மாறிடலாம். சரி, ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு வந்து பல விதமான இன்பங்களை வந்து இச்சைகளை வந்து தூண்டி விட்டுட்டே இருக்குது. நம்மளை வந்து அமைதியாக நல்ல மனிதனா வாழ விடவே மாட்டேங்குது. உண்மையான எதிரியாரு நமக்கு, மனம். இந்த மனம் தான் துன்பத்தை கொடுக்கும் எப்பவும். அப்ப இந்த மனதின் ஆசைகளை வந்து நம்ம திருப்தி பண்ண முயற்சி செய்யும் பொழுது கட்டுக்கடங்கான மனதின் போக்கின்படி வாழ முயற்சி பண்ணுவோம், நம்ம இன்பத்துக்கு பதிலாக ஏற போய் முடியுதோ துன்பத்துல போய் முடியும். அதாவது நைன்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு கதை உண்டு. ஒரு நபர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போவார். இவர் கொஞ்சம் சாதாரணமான மனிதரா இருப்பார், அவர் வந்து கொஞ்சம் பணக்காரரா இருப்பார். ஆனா அவர் வீட்டுல உள்ள ஒவ்வொரு பொருளையா பார்ப்பாங்க. அழகான சோஃபா இருக்கும், அழகான அலமாரி இருக்கும், அழகான பங்களா இருக்கும், அழகான கார் இருக்கும், வீட்டுல எல்லா விதமான விஷயங்களுமே இருக்கும். கடைசி விசாரிக்கும் போது இந்த எல்லா விதமான விஷயங்களுமே அவங்க எதை வாங்கியிருப்பாங்க, லோன்ல வாங்கியிருப்பாங்க. எல்லாத்தையும் லோன் வாங்கியிருப்பாங்க. அக்கறை அவங்க திண்டல் பண்ணுவாங்க, கிராமத்துல இருந்து பேப்பாங்க, கொஞ்சம் நகரத்துக்கு பேப்பாங்க. இப்ப எங்க வீட்டுல இது இருக்குது, எங்க வீட்டுல இது இருக்கு. இவங்க மனசுல யோசித்து பார்ப்பாங்க, தன்னுடைய வீட்டை ஒப்பிட்டு பார்ப்பாங்க. என்னுடைய வீட்டுல இது இல்லையே, என்னுடைய வீட்டுல இது இல்லையே, என்னுடைய வீட்டுல இது இல்லையேன்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டே இருப்பாங்க. கடைசியில கேட்பாங்க, கேட்கும்போது சொல்லுவாங்க, இந்த எல்லா பொருளுமே எதுல வாங்கியிருப்பாங்க, லோன்ல வாங்கியிருப்பாங்க. அப்ப மாச கடைசியில மாசத்துல மூலமா தேதி பணம் வாங்கினோடே அவனுடைய மனதில் இன்பம் இருக்காது, என்னதான் இருக்கும், துன்பம் தான் இருக்கணும். ஏன்னா வீட்டுக்கு வரும்னே இந்த எல்லா பணத்தையும் என்ன பண்ணணும், லோன்ல திருப்பி கொடுத்து வரணும். அதுக்கு மாறாக கிராமத்துல எளிமையாக வாழக்கூடிய அந்த மனிதன் வந்து உண்மையில இன்பகரமானவன். மனம் நம்முடைய எதிரி, பயங்கரமான எதிரி. அடுத்து இரண்டாவது விதமான துன்பம், நம்ம மனதை நம்ம கட்டுப்படுத்திட்டோம், நல்ல மனிதனா வாழ்றோம், ஒழுக்கமானவனாக வாழ்றோம். ஆனா மத்த உயிரினங்கள் மூலமாக நமக்கு பல விதமான துன்பங்கள் வரும், இதை தவிர்க்கவே முடியாது. ரோட்ட நம்ம அமைதியா தான் போறோம், நாய் என்ன பண்ணுது நம்மளை பார்த்து கொலைக்குது, கடிக்க வருது, அப்படித்தான நம்ம அதுக்கு எந்த துன்பமும் ஒன்றும் இல்ல. இரவுல நிலையங்களை வெளியில போறோம், பாம்பு வந்து நம்மளை வந்து கடிச்சிருது. நம்ம நல்ல மனிதனா இருக்கோம், யாருக்குமே துன்பம் விளைவிக்கல, ஆனா நம்மளுக்கு வந்து சில எதிரிகள் இருப்பாங்க, நம்ம மேல புறாமண்டு சூழவங்களா இருப்பாங்க. இதை தவிர்க்கவே முடியாது. உனால உலகத்துல மற்ற உயிரினங்கள் மூலமாக வரக்கூடிய துன்பத்தை வந்து நம்மளால தவிர்க்கவே முடியாது. சில பேர் நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க, இகழ்ந்து பேசுவாங்க, சில நேரங்கள காரணங்கள் இல்லாம வந்து நம்மளை வந்து ஏதாவது தாக்கிடுவாங்க. உலக வாழ்க்கை வந்து இப்படிப்பட்டது, நம்மளால இதை தவிர்க்க முடியாது. இந்த உலகத்தை பகவான் அப்படிதான் படைச்சிருக்கிறாங்க. கடைசியாக இறுதியில் வரக்கூடிய துன்பம் வந்து இயற்கை சீற்றங்கள் மூலமாக வரக்கூடிய துன்பம். இன்னைக்கு காலையில போய் நல்லா வியாபாரம் பண்ணணும், சரி எல்லாம் கிளம்புறோம், வெளியில கிளம்புற நேரம் 8 மணிக்கு திடீர்னு பயங்கரம் வரை, என்ன பண்ண முடியும், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் குடியரசு தினத்தை கொண்டாலும் சரி, ஜனவரி மாசம் 26ஆம் தேதி நினைக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு குஜராத்ல பூகம் வந்துட்டு என்ன பண்ண முடியும், இயற்கை சீற்றத்தால் வரக்கூடிய துன்பம் நம்மளால தவிர்க்க முடியாது, தவிர்க்கவே முடியாது. பலவிதமான துன்பங்கள், பலவிதமான காலகட்டங்கள் நமக்கு வரதான் செய்யுது. அதனால்தான் பகவான் சொல்றார், தெய்வீக ஏசா குணமையை மம மாயா துரத்தையா மாம் ஏதைய பிரபத்தியன்றே மாயாம் ஏதாம் தரந்திரே. இந்த முறையில பௌதிக வாழ்க்கையில வந்து நீ வந்து முழுமையான முறையில இன்பத்தை புலன் நிகழ்ச்சி மூலமாக அடையணும் இந்த பௌதிக உலகத்தை நினைத்தாலும் கூட உன்னால வந்து உண்மையில வந்து அடையவே முடியாது. காரணம் வந்து இந்த தெய்வி மாயா, இந்த பௌதிக உலகத்தை நான் மாய சக்தியின் மூலமாக படைத்திருக்கிறேன். இந்த மாயை வந்து உனக்கு இன்பத்தை கொடுப்பதற்கு பதிலாக எதை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும். இன்னொரு விதமாக உதாரணம் செய்யலாம், நம்ம செல்வம் இருந்தா நம்ம இன்பத்தை அடையலாம்,
பொருள் இருந்தா இன்பத்தை அடையலாம், கல்வி இருந்தா இன்பத்தை அடையலாம், உயர்வான குடும்பத்துல பிறந்திருந்தா இன்பத்தை அடையலாம், அல்லது வந்து நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா இன்பத்தை அடையலாம். இப்போ ஒரு மனிதன் கல்வி இருக்கு சார், பெரிய ஆபீசரா இருக்கான், பணம் இருக்குது, நல்ல ஒழுக்கமான மனைவி, பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க, எல்லாமே நல்லா இருக்குது, இருந்தாலும் இன்பத்தை அடைய முடியாது. காரணம் என்ன? நான்கு விதமான அடிப்படையான துன்பங்கள் இருக்கு இந்த பௌதிக உலகத்துல, பிறப்பு, இறப்பு, வயோதிகம். இந்த எல்லா விதமான வசதிகள் இருந்தாலுமே முழுமை வந்து அவன் வந்து பார்த்துட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய உடல் மாறுது, ஞாபக சக்தி குறையுது, உடல் வலிமை குறையுது, அவனுடைய உடல் செல்வம் எல்லாம் அவன்கிட்ட போக ஆரம்பிக்குது, வயோதிகம் வருது, கடைசியில என்ன வருது? மரணம் வருது. இப்ப எல்லா விதமான வசதிகளையும் இருந்தாலுமே நிரந்தரமான இன்பத்தை நீ அடைய முடியாது. காரணம், வயோதிகம் ஆக ஆக இந்த உலக விஷயங்கள், உலக இன்பங்கள் எல்லாமே வந்து என்ன விட்டு போவோம், உன்னை விட்டு திறந்து போயிடும். பணம் இருக்கு சார், வயசாயிடுச்சு, சுகர் வந்துடுச்சு, உன்னால இனிப்பு சாப்பிட முடியுமா? அனுபவிக்க முடியாது. நீ நினைக்கிற இந்த பணம் இருக்கிறதுனால இனிப்பு சாப்பிட முடியுமா? வயோதிகம் ஆக போது சுகர் வந்து கண்டிப்பா இனிப்பு சாப்பிட முடியாது. வயசாயிடுச்சு, பணம் இருக்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, டிவி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, கஷ்டம் தான். நீ வயசாயிட்டு வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. வயோதிகம் கடைசியில எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு நாள் வந்து மிருத்தி ஹர சர்வச்சாகம், மரணம் வந்து என்ன பண்ண போது நம்ம இடத்துல எல்லா விதமான பொருளையும் எடுத்துட்டு போக போகுது. அப்போ வந்து நம்ம வந்து எதையுமே அனுபவிக்க முடியாது. இப்ப மொத்தத்தை பார்க்க போது இந்த உலகத்துல பௌதிக உலகத்துல வந்து நம்ம இன்பத்தை அனுபவிக்கணும் நினைத்தாலும் கூட இயற்கையுடைய விதிகள் வந்து நம்மளை வந்து இன்பத்தை அனுபவிக்க விடாது. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு விதமான சூழ்நிலையையும் பதம் பதம் எட்டு பதான தேசம், ஒவ்வொரு அடியிலும் நமக்கு என்னதான் கொடுக்கும், துன்பத்தை தான் கொடுக்கும். இந்த உண்மையை உணராத பட்சத்துக்கு வந்து ஞானமே கிடையாது. இதுதான் ஞானங்கிறது, நம்ம நினைச்சாலும் கூட இன்பத்தை அடையவே முடியாது. அதனால சில ஞானிகள் வந்து உண்மையிலே இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு இந்த பௌதிக உலகத்துல நம்ம இன்பத்தை அடைய முடியாத இந்த விஷயத்தையும் புரிஞ்சுட்டு பகவான்கிட்ட போய் சரணாகதி அடைய ஆரம்பிக்கிறாங்க. அதுல நான்கு விதமான நபர்கள் இருக்கிறாங்க. முதல் விதமான நபர் வந்து சில விதமான கஷ்டங்கள்ல நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாதுங்கிறத ஒண்ணுட்டு போய் பகவான்கிட்ட போய் சரணாகதி அடைகிறாங்க, கஷ்டத்துல போய் சரணாகதி அடைகிறாங்க. அதான் நம்மளுடைய தமிழ்ல சொல்றாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்ங்கிறாங்க. எதனால? ஊருன்னு இருந்தா கண்டிப்பா ஊர்ல மக்கள் இருப்பாங்க, எல்லா மக்களுக்கும் துன்பம் வரும். அந்த துன்பங்கள்ல சில துன்பங்கள்ல வந்து யாருமே நம்மளுடைய துன்பத்திற்கு வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கவே முடியாது. அந்த நேரத்துல பகவான் போகணுங்கிறதுனால கண்டிப்பா ஊர்ல வந்து என்ன, நம்ம கண்டிப்பா வந்து கோயில் இருக்கணும். இப்ப இந்த ஒரு சினிமா தியேட்டர் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஒவ்வொரு ஊர்லயும் சினிமா தியேட்டர் இருக்குது, மெடிக்கல் ஷாப் இருக்குது, வீடியோ ஸ்டோர் இருக்குது. ஆனா கோயில் முக்கியமான விஷயம், ஏன்னா மக்களுக்கு துன்பத்தை தெரியக்கூடிய ஒரு முக்கியமான இடம் வந்து கோயில். அடுத்து இரண்டாவது விதமான நபர் வந்து இந்த பௌதிக உலகத்துல எல்லா விதமான இன்பத்துக்குமே அடிப்படையான காரணம் வந்து பொருள், தனம், செல்வமா இருக்குது. அப்போ அந்த நபர் வந்து செல்வத்தை அடையணுங்கிற எண்ணத்துல போய் பகவான்கிட்ட போய் பூஜை பண்றான். லட்சுமி நாராயண பூஜை பண்ணா இவ்வளவு பணம் வரும் சார், வெள்ளிக்கிழமை போய் நீ சுக்கரனுக்கு பூஜை பண்ணா இவ்வளவு பணம் கிடைக்கும், திருப்பதியில போய் நீவே பெருமானுக்கு இவ்வளவு கொடுத்தா உனக்கு இவ்வளவு கொடுப்பார் அப்படிங்கிற மன பின்னோட்டத்துல இந்த பகவான் வந்து நமக்கு பணம் கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணத்துல அவன் போட்டு பாக்குறான். பக்கத்துல கேட்டு பாக்குறான், நீங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க, இந்த கோயிலுக்கு போனா பணம் வருமா, இந்த கோயிலுக்கு போனா பணம் வருமா, பட வீடு போகலாமா அல்லது திருப்பதி போகலாமா, எந்த பெருமாள் வந்து ரொம்ப கருணை உள்ளவராக இருக்கார், அல்லது எந்த தேவி வந்து ரொம்ப கருணை உள்ளவராக இருக்கா, விரிச்சு போட்டு போறான். எந்த கோயில போய் நமக்கு பிரச்சனை தேவையோ அந்த கோயிலுக்கு போறான், பக்திக்காக இல்ல. எனவே சரணாகதி அடைகிறான் பகவான். மூன்றாவது விதமான நபர் வந்து உலக வாழ்க்கையை பற்றி சிந்திச்சு பாக்குறான். உலகத்தில் இது மாதிரி எப்பவும் துன்பங்கள் இருக்குது, நம்ம விருப்பப்பட்டா கூட உலகம் ஒழுக்கமுள்ளதாக இல்லை, நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியலை ஒழுங்காக. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, அதாதோ பிரம்ம ஜித்யாசோ, வாழ்க்கையை பத்தி நம்ம முழுமையான முறையில புரிஞ்சுக்கணும். வேதங்கள்லாம் என்ன, பகவத்கீதைனா என்ன, பகவான் என்ன, ஓரளவுக்கு இந்த விஷயத்த புரியணுங்கிற எண்ணத்துல வந்து பகவான்கிட்ட போய் பக்தர்கள்ட்ட போய் பகவானை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான். நான்காவது விதமான நபர் தான் உண்மையான நபர். பகவான்னா யார், பகவானுக்கும் நமக்கு உள்ள சம்பந்தம் என்ன, இந்த மனித வாழ்க்கையை வந்து இந்த விஷயத்தை புரியணுங்கிற எண்ணத்துக்காக கொடுக்கப்பட்டதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டு போய் பகவான்கிட்ட போய் சரணாகதி, பகவானை பற்றி புரிதற்காக சரணாகதி அடைகிறான். இந்த மாதிரி நான்கு விதமான நபர்கள் வந்து பகவான்கிட்ட போய் சரணாகதி அடைகிறாங்க. இந்த நான்கு விதமான நபர்கள்ல வந்து பகவான் சொல்றாரு, உதார சர்வை ஏவையிலே ஞானினம் ஆத்மீக மதம், எவன் ஒருவன் வந்து என்னையே புரியணுங்கிற எண்ணத்தோட வந்து ஏண்டா சரணாகதி அடைகிறானோ அவன் வந்து இருக்கையிலே மிக மிக உயர்ந்தவன்கிறார். மீண்டும் இந்த சிரோத சார், பகுனாம் ஜென்மனாம் வந்து அப்படிப்பட்ட ஜீவாத்மா மிக எளிதானவன் அல்ல, மிகமிக மகாத்மா சுந்தரபக, அப்படிப்பட்ட மகாத்மா வந்து இந்த பௌதிக உலகத்துல மிக மிக அரிதானவன் அப்படிங்கிறார். பகவானை பத்தி புரியணுங்கிற எண்ணத்தோட சரணாகதி அடைவன். இப்போ பகவானை பத்தி புரியணுங்கிற எண்ணத்தோட சரணாகதி அடைகிறவன் வந்து அடிப்படையாக முதல்ல இரண்டு விதமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் வந்து ஆன்மீக வாழ்க்கையில அவன் நுழைஞ்ச உடனே முதல்ல தன்னை பத்தி என்ன புரிஞ்சுக்கிறான்னா, அகம் பிரம்மாஸ்மி, நான் வந்து இந்த உடல் அல்ல, இந்த உடல்ல உள்ள ஜீவாத்மா. அப்ப என்னுடைய வெளியில வந்து இந்த பௌதிகமான உடல் இருக்கு, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயத்தால பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட உடலை வந்து நான் வைத்திருக்கிறேன், ஆனா நான் வந்து இந்த உடல் கிடையாது, இந்த உடல்ல வாழக்கூடிய ஜீவாத்மா. அப்ப இந்த உடல் சம்பந்தப்பட்டவனா இன்பத்துக்காகவோ துன்பத்துக்காகவோ நான் வந்து கதறவோ மகிழ்ச்சி அடையவோ வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்து இந்த உடலுடைய இன்பத்துக்காக வந்து பகவான்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் வந்து நான் இந்த உடல் கிடையாது, கடைசி வந்து இந்த உடல்ல வாழக்கூடிய ஜீவாத்மா. இந்த உலக இன்பத்துக்காக நான் போராட வேண்டிய அவசியமே இல்லை, விருப்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உடலுக்கு துன்பம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவன் வந்து ஆன்மீக வாழ்க்கையில நுழையிறான், பௌதிகமான விஷயங்களை வந்து அதிகமாக வந்து ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறான். அப்ப ஆன்மீக வாழ்க்கையிலே தொடக்கத்துல ஒரு நிலைமை இருக்கு. தொடக்கத்துல அந்த நிலைமை என்னன்னாக்க, ஆன்மீக வாழ்க்கை நுழைஞ்ச உடனே அவன் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத புரிஞ்ச உடனே என்ன நினைக்கிறான்னா, இந்த உடல் சம்பந்தப்பட்ட செயல்கள் அவ்வளவுத்தையும் அப்படியே புரண்டுட்டு என்ன நினைக்கிறாங்கனாக்க, நேரடியாக வந்து பிரம்ம ஜோதி பகவானுடைய ஆன்மீக உலகத்துல வரக்கூடிய ஜோதி கூட அப்படி ஐக்கியமாயிரும்னு நினைக்கிறான். ஏன்னா நமக்கு உடல், நான் உடல் கிடையாது, இந்த உடல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுலையுமே நான் ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா ஜீவாத்மா. அப்ப என்ன பண்ணிடலாம், நேரடியாக வந்து பகவானுடைய ஆன்மீக உலகத்துல வரக்கூடிய பிரம்ம ஜோதியில நேரடியான முறையில கலந்து அப்படி வந்து ஐக்கியமாகி செயலற்ற முறையில் அப்படி இருந்தோம்னு சொல்லி அதுல முயற்சி பண்றான். அதனுடைய பேர் தான் வந்து அவ்யக்தவாதி, பிரம்ம ஜோதியில போய் கலக்கணுங்கிற இடத்துல உள்ளவன். இருப்பினும் அந்த ஆன்மீக வாழ்க்கையில இன்னும் ஏற்றம் பெறக்கூடிய நிலையை அவன் உணர ஆரம்பிக்கிறான். ஜீவாத்மாவுடைய இயல்பான தன்மை பகவான் பகவத்கீதையில் சொல்றார், மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசஸ்திரியானி இந்திரியானி பிரகதிஸ்தானி கர்த்ததி. பகவான் சொல்றார், இந்த பௌதிக உலகத்தில் வாழக்கூடிய ஜீவாத்மாவுடைய இயல்பான தன்மை என்ன அப்படின்னாக்கா, அவன் வந்து என்னுடைய அம்சம். இந்த உடல்ல வந்து கை நம்மளுடைய அம்சம், கால் நம்மளுடைய உடலுடைய ஒரு அம்சம், கண் நம்மளுடைய உள்ளடைய ஒரு அம்சம், நம்முடைய வயிறு நம்மளுடைய உள்ளடைய ஒரு அம்சம். அப்ப இந்த அம்சங்கள் எல்லாமே என்ன பண்ணுது, இந்த உடலுடைய சந்தோஷத்துக்காக வந்து என்ன பண்ணுது, உழைக்குது, அதனுடைய வேலைகளை பார்க்குது. நம்மளுடைய கை இந்த உடலுடைய ஒரு அம்சம், இந்த கை நம்மளுடைய உடலுக்காக வந்து பல விதமான காரியங்களை பண்ணுது. கால் நம்மளுடைய உடலுடைய ஒரு அம்சம், இந்த கால் நம்மளுது இந்த உடலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக கொண்டு போறதுக்காக வந்து உழைக்குது. இந்த கண் நம்மளுடைய உடலுடைய ஒரு அம்சம், கண் வந்து ஒவ்வொரு விதமான பொருளை பார்த்து நம்முடைய உடலுக்கு வந்து நம்ம தேவையான விஷயங்களை வந்து சொல்லுது. நம்மளுடைய வயிறு நம்மளுடைய உடலுடைய ஒரு அம்சம், நான் சாப்பிடக்கூடிய உணவு வந்து என்ன பண்ணுது, அது வந்து தெரிகிறது. அப்போ பகவானுடைய அம்சமாக நாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், பகவானுடைய சந்தோஷத்துக்காக வந்து என்ன பண்ணணும், சேவை செய்யணும். எப்படி இந்த உடலுடைய ஒவ்வொரு விதமான அம்சங்களும் வந்து இந்த உடலுடைய சந்தோஷத்துக்காக வந்து தன்னுடைய கடமைகளை செய்தோ, அதே போல ஜீவாத்மாக்கள் எல்லாருமே பகவானுடைய அம்சமாக இருக்கும் பொழுது இயல்பான தன்மையில வந்து அது என்ன பண்ணணும், பகவானுடைய சந்தோஷத்துக்காக வந்து சேவை செய்யணும். இப்ப நம்முடைய கை இருக்குது, இந்த கை வந்து நம்முடைய மூளையின்படி செயல்படாத பட்சத்திற்கு வந்து இந்த உடலுடைய சந்தோஷத்துக்காக செயல்படாத பட்சத்துக்கு இந்த கை வந்து நமக்கு எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. சில பேருக்கு கை வந்து உண்மையிலே செயல்பட மாட்டேங்குது. இப்போ உண்மையிலே இந்த கை இந்த உடலை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வெட்டி துரப்பட்டா கூட அவசியம் கிடையாது. அதே போல இந்த ஜீவாத்மா இறுதியில் வந்து பகவானுடைய சந்தோஷத்துக்காக வந்து உழைக்காத பட்சத்திற்கு வந்து பகவானுடைய சந்தோஷத்துக்காக முயற்சியாத பட்சத்துக்கு வந்து ஜீவாத்மாவுடைய இயல்பான தன்மையிலே அது செயல்படவே இல்லை, அது உண்மையான சந்தோஷத்தை அடையவும் முடியாது, பகவானுக்கு உண்மையான சந்தோஷத்தை ஜீவாத்மா கொடுக்கவும் இல்லை. இப்ப இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு, நான் பகவானுடைய அம்சம், இயல்பான தன்மையில நான் பகவான் கிருஷ்ணனுடைய பக்தன், ஜீவேரு சொரூபகைய கிருஷ்ணருடைய நித்திய தாச, கிருஷ்ணனுடைய நித்தியமான சேவகங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ணனுக்கு வந்து பக்தி பண்ண ஆரம்பிக்கணும். அதனால அந்த பக்தி வந்து பணத்திற்காகவோ பொருளிற்காகவோ அல்லது புகழிற்காகவோ எந்த விதமான பௌதிக லாபத்துக்காகவோ செய்யப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது இயல்பான உன்னுடைய தன்மை, உன்னுடைய நேச்சுரல் டியூட்டியே அதுதான், உன்னுடைய இயல்பான தன்மையே அதுதான். நீ சொல்லலாம், என்னுடைய டியூட்டி என்னுடைய நாட்டுக்கு உழைக்கணும், என்னுடைய வீட்டுக்கு உழைக்கணும், என்னுடைய உலகத்துக்கு உழைக்கணும், என்னுடைய ஜாதிக்கு உழைக்கணும், எதுவுமே உன்னுடைய இயல்பான டியூட்டி கிடையாது. இது எல்லாமே உடல் சம்பந்தப்பட்ட காரியங்கள். ஆத்மாங்கிற முறையில உன்னுடைய இயல்பான தன்மை நீ பகவானுக்கு பக்தி பண்ணணும். என்ன சார் சிலகு போட்டுருக்கீங்க, இப்பெல்லாம் நாமம் போட்டுருக்கீங்க, ஊர்ல யாருமே போட மாட்டாங்க. ஆக்சுவலா கேட்க வேண்டிய கேள்வி என்ன, என்ன சார் நாமமே போடல நீங்க. கண்டிப்பா எல்லாரும் கிருஷ்ணனுடைய பக்தன், ஆத்மாங்கிற முறையில எல்லாருமே என்ன பண்ணணும், பகவானுடைய சின்னத்தை வந்து நெத்தியில போடணும். எல்லாருமே பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே ஜீவாத்மா. மக்கள் சொல்றாங்க கிருஷ்ண பக்திங்கிறது இந்துக்களுக்கு மட்டும்தான், முஸ்லீம்களுக்கு கிருஷ்ணத்துக்கு கிடையாது, அது இல்ல, எல்லாருமே ஜீவாத்மா. இந்த கிருஷ்ண பக்திங்கிறது எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம், எல்லாருடைய இயல்பான தன்மை, நேச்சுரலான ஒரு டெண்டன்சி. அப்ப அந்த பக்தியை வந்து ஞானமுடையவன் வந்து பண்ண ஆரம்பிக்கிறான், உண்மையிலே உணர்ந்தவன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா தான் கிருஷ்ணனுடைய பக்தங்கிற அந்த உணர்வு வந்து பொதுவாக இந்த ஜீவாத்மாக்களுக்கு வரதே கிடையாது. அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் பௌதிகலத்துல ஜீவாத்மாவுக்கு. அவனுக்கு பலவிதமான உணர்வை கொண்டு வரலாம், நான் தமிழன்கிற உணர்வை கொண்டு வரலாம், நான் இந்தியன்கிற உணர்வை கொண்டு வரலாம், நான் ஆண்கிற உணர்வு நமக்கு இருக்குது, பெண்கிற உணர்வு இருக்கு, நான் பணக்காரங்கிற உணர்வு இருக்கு, நான் அழகானவன்கிற உணர்வு இருக்கு, நான் அழகானவன்கிற உணர்வு இருக்கு, நான் படித்தவன்கிற உணர்வு இருக்கு, நான் பெரிய குடும்பத்துல பிறந்தவன்கிற உணர்வு இருக்கு, அல்லது உண்மையில நாம் சிரமசாலிங்கிற உணர்வு இருக்கு, பல விதமான மன உணர்வுகள் நமக்கு இருக்கு. ஆனா நம்மளுடைய இயல்பான மன உணர்வான நான் கிருஷ்ணனுடைய பக்தன்கிற உணர்வு அவ்வளவு எளிதாக வந்து இந்த பௌதிகத்தில் நமக்கு வரமாட்டேங்குது. காரணம் வந்து மாயை சக்தி வந்து அந்த அளவுக்கு சக்தி உள்ளது. எப்படி வந்து மது அருந்தக்கூடிய மனிதன் வந்து உண்மையிலே நம்முடைய சுய உணர்வை மறந்துடுறானோ, அது போல மாயை வந்து நம்முடைய மனதில் இறங்கி நம்முடைய உண்மையான கிருஷ்ண உணர்வு வந்து முழுக்க முழுக்க மறைச்சி நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் தவறான உணர்வை தூண்டி விடுதே தவிர உண்மையான இயல்பான கிருஷ்ண உணர்வு வந்து நமக்கு உண்டு பண்ணவே மாட்டேங்குது. அந்த கிருஷ்ணர் எப்ப வரும் நமக்கு? எப்பொழுது நாம் பகவானுடைய பக்தர்களோட வாயிலிருந்து மீண்டும் கிருஷ்ணரை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறோமோ, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அந்த நாமத்தை வந்து நம்பிக்கையான ஜபம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்ப மீண்டும் உறங்கி கிடக்கக்கூடிய அந்த கிருஷ்ண உணர்வு வந்து என்ன பண்ணதே மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனா இது ரெண்டு மிக மிக முக்கியமான விஷயங்கள். அப்ப அந்த கிருஷ்ண உணர்வு வெளிப்படக்கூடிய அந்த உணர்வுகள் மீண்டும் வரக்கூடிய நேரத்துல நம்ம என்ன புரிய ஆரம்பிக்கிறோம்னா, இந்த பௌதிக உலகத்தை நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களுமே அதுவரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய பொருட்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். தோட்டப்பானா சரி, ஐயோ இவ்வளவு இடம் இருக்குது, இந்த இடம் எனக்கு இருந்தா எப்படி நல்லா இருக்கும், அப்படி ஜவுளி கடை பக்கம் போனா சரி, இவ்வளவு ஜவுளி கடையில உள்ள இவ்வளவு சேலையும் நமக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், நகைகள் பல விதமான நகைகள் இருக்கு இந்த பஜார்ல, வேலூர் பஜார் எவ்வளவு நமக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், மனிதனுக்கு என்ன பல விதமான எண்ணங்கள், எல்லா விதமான பொருட்களும் எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே. ஆனா கிருஷ்ண உணர்வு உடையவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான், பகவானுடைய பொருட்கள் இது எல்லாங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். பூமி அப்போ நலவாகியும் தம் உணவுபத்திய பட்ச அகங்காரம் இடியம்மே பின்னா பிறகு ரத்ததா. இந்த பௌதிக உலகத்துல ஒரு சிறு துகள் இருந்து மிகப்பெரிய பிரம்மாண்டம் பிரம்மா வரைக்கும் எல்லாமே யாருடைய சித்துகள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சித்துகள். ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு தோணுது, ஐயோ அந்த அரசியல் கட்சியில எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இது நல்லாம நமக்கு இருந்தா அப்படி நல்லா இருக்குமே, தமிழ்நாட்டுக்கார பசங்களாம் நம்மளை வந்து மதிச்சுட்டு நம்மளுடைய ஆட்கள் தானே, இல்லாம நம்மளை தானே மதிக்கணும், இவையெல்லாம் என்னுடைய பசங்கள் அப்படிங்கிற என்ன வந்து ஆசை இருக்கு, அதுக்காக தான் தலைவர் ஆகுது, இதெல்லாம் என்னுடைய ஆட்கள், இதெல்லாம் என்னுடைய ஃபாலோவர். உண்மையில யாருமே யாருடைய பொருளுமே கிடையாது, எல்லா பொருட்களும் யாருடைய பொருட்கள், கிருஷ்ணருடைய பொருட்கள். உங்க ஊர் என்ன சார், எங்க ஊர் வேலூர் சார், நான் வேலூர் தானே சார், நமக்கு என்ன என்ன வருது, வேலூர்னா என்ன நம்ம ஊர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வருது. உண்மையில இந்த ஊரும் நம்மளுடைய ஊர் கிடையாது, நம்முடைய சொந்தக்காரனும் நம்முடைய சொந்தக்காரன் கிடையாது, இந்த தாய் தந்தையிலும் நம்முடைய தாய் தந்தையிலும் கிடையாது. ஏன் பிள்ளைங்க, ஏன் பிள்ளை எப்படிங்க நீங்க அடிக்க வருவீங்க, இது ஓம் பிள்ளையும் கிடையாது, இந்த பொருள் எதுவுமே நம்மளுடையது கிடையாது, எல்லாமே யாருடையது, கிருஷ்ணருடையது. அது உண்மையில நம்ம சிந்திச்சு பார்த்தா அது கரெக்ட். ஏன்னா நம்ம நினைச்சா கூட நம்மளுடைய பொருட்கள் நம்ம கையில நம்மளே வைக்க முடியல பாருங்க, பெருமனடா எந்த ஒரு பொருளையும் நம்ம வீட்டுக்கு வந்து சொல்றோம், இந்த நிலம்தான் என்னுடைய குடும்பத்துக்குடையதுன்னு சொல்றோம். எத்தனை பிறவிகளாக எத்தனை வருடங்களாக இந்த நிலத்தை உன்னுடைய குடும்பத்துக்கு நீ வச்சுக்கிட முடியும், இந்த ஊர் வேலூர் என்னுடைய ஊர் சார்ங்கிறோம், வேலூர்ல எத்தனை வருடங்களாக நீ நிலையாக வாழ முடியும், இந்த மனைவி என்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்றோம், எத்தனை காலமாக உனக்கும் அவளுக்கும் இடையில உள்ள உறவு இருக்க போகுது, இந்த குழந்தை என்னுடைய குழந்தைங்கிறோம், எத்தனை வருடங்களாக உனக்கு இந்த குழந்தைக்குள்ள உறவு இருக்க போகுது, என்னுடைய பையனுக்கு 20 வயசு சார், 20 வயசு அவன் பையன் எங்க இருந்தான், அவன் யாருடைய சொத்தாக இருந்தான், இது எங்க அம்மா அப்பா சார், எத்தனை வயசு எத்தனை வருஷமா அவங்களுடைய அம்மா அப்பா அவங்க 20 வருஷமா, 20 வருஷத்துக்கு உங்க அம்மா அப்பா எங்க இருந்தாங்க, நீ எங்க இருந்த, நீங்க எல்லா பொருளையும் நம்ம கையில உள்ள பொருட்களை யோசிச்சு பாருங்க, இந்த பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்மகிட்ட வருது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்த பிறகு மீண்டும் இந்த பொருட்கள் நம்முடைய அறியாமலேயே பகவானுடைய விருப்பத்தின்படி யாருடைய கைக்கு போயிருது, இன்னொருடைய கைக்கு போயிருது, யாருமே யாருடைய பொருளுமே எதுவுமே கிடையாது. சில புரோபா உதாரணம் சொல்றாரு, இன்னைக்கு இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆறுவார், இன்னைக்கு 200 வருடங்களுக்கு முன்னால ஆங்கிலேயர்கள் ஆண்டாங்க, அதுக்கு ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால வந்து முஸ்லீம்கள் ஆண்டாங்க, அதுக்கு 100 வருடங்களுக்கு முன்னால வந்து புத்தர்கள் ஆண்டாங்க, மௌரியர்கள் ஆண்டாங்க, பரிசித் மகாராஜ் ஆண்டாரு, ஆனா கடைசி வந்து சொத்து யாருடைய சுத்தமே கிடையாது, எல்லாமே அப்படிதான் இருக்கு, ஆண்டவர்கள் எல்லாருமே எங்கேயோ போய் சென்றாங்க. இப்ப இறுதியில் வந்து எந்த விதமான பொருளுமே நம்மளுடைய பொருள் கிடையாது, நாம நினைக்கிற மாதிரி நிலையான முறையில எந்த விதமான பொருளையும் நம்ம பார்த்து நமக்கு வச்சுக்கவே முடியாது. பகவானுடைய விருப்பத்தின்படி சில நேரங்கள் நம்மளுடைய கையில கொடுக்கப்படுது, சில நேரங்கள் நம்முடைய கையில இருந்து எடுத்து செல்லப்படுது. அப்ப இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனிதன் என்ன பண்ணணும்னா, எந்த பொருளை பார்த்தாலும் சரி அந்த பொருளை என்ன பண்ணும், கிருஷ்ணன் சம்பந்தப்படுத்தி நினைக்க ஆரம்பிக்கணும, நினைக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடுத்த ஆரம்பிக்கணும். அவன் தான் புத்திசாலி, அவன் தான் சரணாகதி அடைஞ்சவன். அதுக்கு மாறா இது ஏன் பொருள், ஏன் பொருள் ஏன்டை வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஏன்டை வச்சுக்கோங்க, ஏன் பொருள், என்னுடைய கல்வி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உடல், என்னுடைய படிப்பு, எனக்கு தான் அவன், எனக்கு தான் வேணுங்கிறவன் வந்து கிருஷ்ண பக்தியில முன்னேறவே முடியாது. அதான் மகாத்மா பரந்த மனமுடையவன் வந்து கிருஷ்ண பக்தியில் ஈடுபட முடியுமே தவிர குறுகிய மனமுடையவன் வந்து கிருஷ்ண பக்தியில் ஈடுபடவே முடியாது. அப்படி பரந்த மனமுடையவன் வந்து ஜாதி மத இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு எல்லா உலகத்துல ஒரு உடல்ல வாழக்கூடிய ஜீவாத்மாவையும் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய குழந்தையாக கருத ஆரம்பிக்கிறான். இவன் இந்த ஜாதிக்காரன், இவன் இந்த ஜாதிக்காரன், இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் இந்து முஸ்லீம், இவன் மனிதன், இவன் மிருகங்கிற வித்தியாசம் பார்க்கறதே இல்ல, எல்லா ஜீவாத்மாவையும் வந்து உண்மையான கண்ணோட்டத்தோட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய குழந்தையாக அன்பான எண்ணத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்படி சரணாவதி அடையக்கூடிய அந்த நேரத்துல வந்து பகவான் தான் சொல்றாரு, பகவத்கீதை கடைசியில் சொல்றார், சர்வதர்மான் பரித்தேஜ்யம் மாமேகம் சரணம் ரஜ, இந்த உண்மையை புரிஞ்சுட்டு அந்த சரணாவதி அடைகின்றார். அந்த சரணாகதியில வந்து ஆறிந்தமான அம்சங்கள் இருக்கு. சரணாகதினா என்னங்கிறத சாஸ்திரம் சொல்லுது, ஆணுகூலிய சங்கல்ப பிரதிபூலியஷ வர்ஜனம் தட்சியாசி விஸ்வாசோ கோத்ருப்பே வரணும் ததா ஆத்ம நிஷ்கேப சங்கல்ப சத்தித சரணாகதி. சரணாகதி அடைஞ்சானா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம சினிமாவில் பாக்குறோம் சில நேரம் கதநாயகன் வரார், அது வில்லன் வரார், கையில ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிறார், ஏத்து வில்லன் பண்ணுவானா என்னுடைய துப்பாக்கி காமிக்கிறார், உனக்கு கடைசி நம்பிடுறார் வில்லன் வந்து அப்படி கையை தூக்கிறார். கையை தூக்கினா என்ன அர்த்தம், இதுவா வந்து நீ என்ன சொல்றியோ நான் அப்படி கேட்கிறேங்கிறதா இருக்கும். உன்னுடைய சந்தோஷத்துக்காக நான் வந்து வாழ்றேன், நீ நிக்கிறதுனா நிக்கிறேன், துப்பாக்கி காமிச்சு உட்காரதுன்னா உட்கார்ந்துருவேன், துப்பாக்கி காமிச்சு ஓடத்துன்னா ஓடிடுறேன் தான் அர்த்தம். ஆனா கிருஷ்ணன் அப்படிலாம் சொல்லப்படுறது கிடையாது, இது உண்மையான ஆனந்தபூர்வமான சரணாகதி. மக்கள் சரணாகதினா பயப்படுறாங்க, எத்தனை உண்மையில சரணாகதி அடைஞ்சா மனதால் சந்தோஷமா இருக்க முடியும், மக்கள் பயப்படுறாங்க, மாயில் இருக்காரமாக பயப்படுறாங்க. கிருஷ்ணன் சரணாகதி அடையும் பொழுது ஆணுகூல் ஏச சங்கல்ப, கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்கான காரியங்களை நீ பண்ணப்பட, கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக பண்ணக்கூடிய காரியங்கள் உண்மையிலே மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது, மிக எளிதான விஷயம். பகவான் பத்திரம் புஷ்பம் பலந்தோயும் ஏமே பக்தையா பிரயச்சரி, என்ன சந்தோஷப்படுறது, நீ என்ன பண்ணணும், தினசரி வந்து ஒரு சிறு புஷ்பத்தை எடுத்து ஒரு சிறு துளசி துளசி இலையை எடுத்து எனக்கு அன்போட என் போட்டோம்னு அப்படிங்கிறாரு. இதை செய்ய முடியாதா, நீ வந்து எக்ஸ்பிரஸ்ல வந்து 500 மார்க் இத்தனை மார்க் எடுக்கணும் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய விஷயம் கிடையாது, அது வந்து ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அல்லது இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் என்ட்ரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, இது அவ்வளவு கஷ்டமான காரியம் கூட கிடையாது. தினசரி வந்து ஒரு சின்ன துளசி புஷ்பத்தையோ அது ஒரு சிறு புலவரையோ பூவையோ எடுத்து பகவானுக்காக அன்போடு அவர் அர்ப்பணிக்கிறது, மிக எளிதான விஷயம். இது கஷ்டமான விஷயமா, கஷ்டமான விஷயமே கிடையாது, பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. இது மாதிரி பல விதமான காரியங்கள் பகவானுடைய சந்தோஷத்துக்காக பண்ணப்படலாம். பகவானுடைய நாமத்தை சொல்வது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இது சொல்றது கஷ்டமா, கஷ்டம் கிடையாது. வாரத்துக்கு ஒன்னா பகவானுடைய பஜனையில வந்து கலந்துக்கிறது கஷ்டமான காரியமா, கஷ்டம் கிடையாது. பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்ய பிரசாதத்தை சாப்பிடுறது கஷ்டமான காரியமா, கஷ்டம் கிடையாது. பகவானுடைய லீலைகளை கிருஷ்ண லீலைகளை ராம லீலைகளை கேட்கறது கஷ்டமான காரியமா, கஷ்டமான காரியமே கிடையாது. கண்டிப்பாக காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கோ அல்லது வந்து அர்த்தமெட்டிக்கல் ஜாமெட்ரிக்கோ விட இது எளிதான விஷயம். காலேஜில் அது ரொம்ப கஷ்டமான காரியம் புரியாது, வாத்தியாருக்கும் புரியாது, சொல்லிக் கொடுக்கறவங்க புரியாது, கேட்கறவங்க முடியாது, ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மிகவும் கஷ்டமான காரியம், இது அவ்வளவு கஷ்டமான காரியம் கூட கிடையாது. இது மாதிரி பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு பல விதமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல வந்து பகவானை பற்றி கேட்கறது, பகவானை பற்றி பிரச்சாரம் செய்யறது, பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்றது, பக்தர்கள் கூட சங்கம் வைக்கிறது, கிருஷ்ண லீலைகளை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிறது, ஏகாதசி அன்னைக்கு விரதம் எடுக்கிறது, பகவானுடைய கோயிலுக்கு போறது, பகவானுடைய பக்தர்களுக்கு சேவை செய்யறது, பகவான் விருப்பக்கூடிய விருப்பப்படக்கூடிய உன்னதமான வைஷ்ணவ குணங்களை பிராமண குணங்களை வந்து நம்மகிட்ட வந்து வளர்த்துக்கிடுது. இதுதான் பகவான் வந்து அடிப்படையாக நம்மள சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்கள். இப்படி சந்தோஷப்படுத்தக்கூடிய பக்தன் வந்து பகவான் சொல்றார், உன்னதமான வைஷ்ணவ குணங்களை பிராமண குணங்களை வளர்த்து என்னுடைய சேவையில எப்பவுமே ஈடுபட்டிருக்கக்கூடிய பக்தனை போல உலகத்துல வந்து எனக்கு பிடித்தவன் நபர் யாருமே கிடையாதுங்கிறார். அடுத்து பகவானுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கு. இரண்டாவது அம்சம், பகவானுக்கு பிடிக்காத காரியங்களை பண்ணாம இருக்கு. என்ன காரியங்கள்லாம் பகவானுக்கு பிடிக்காது, உண்மையில ஒரு மனைவி இருக்கிறாங்க, கணவன் வராரு, கணவனுக்கு வந்து மாம்பழமே பிடிக்காது அல்லது வந்து பருப்பு குழம்பே பிடிக்காது. இப்ப கணவனை சந்தோஷப்படுத்தினா என்ன பண்ண கூடாது, பருப்பு குழம்பே உள்ள சமைக்க கூடாது, காரணம் கணவனுக்கு அது வந்து பிடிக்காது. அதுபோல கிருஷ்ணருக்கும் அவருக்கு எதிர வந்து ஒரு நபர், அவர் தான் உண்மையான உத்தமமான இறுதியான நபர், அவருக்கு சில விஷயங்கள் பிடிக்காது. முதல் விஷயம் பகவானுக்கு வந்து என்ன பிடிக்காருன்னா, நம்ம மது இருந்தது பிடிக்காது, மாம்சம் இருந்தது பிடிக்காது, பகவானுக்கு மாம்சம் சாப்பிடுறது நம்ம மாமிசம் சாப்பிடுறது பகவானுக்கு பிடிக்கல, நம்ம மற்ற உயிரினங்களை வந்து நம்ம அனாவசியமான முறையில சொல்றோம், நம்ம சூதாடுவது பகவானுக்கு பிடிக்கல, நம்ம வந்து பக்தர்கள் அல்லாதவர்கள் கூட சாதுக்கள் கூட பக்தர்கள் அல்லாதவர்கள் கூட சங்கம் வைக்கிறது பகவானுக்கு பிடிக்கல, நம்ம சாதுக்களை வந்து நிந்தனை செய்யறது பகவானுக்கு பிடிக்கல, பகவானுடைய வேதத்தை வந்து புறக்கணிக்கிறது பகவானுக்கு பிடிக்கல, நம்ம சுத்தமில்லாத மனிதர்களாக வாழ்வது பகவானுக்கு பிடிக்கல. இந்த உயர்ந்த அரிய மனித வாழ்க்கையை வந்து பகவானுடைய பக்திக்காக பயன்படுத்துவதற்கு பதிலாக மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்துவது பகவானுக்கு பிடிக்கல. இது மாதிரி பகவானுக்கு பிடிக்காத விஷயங்களை வந்து நம்ம வந்து சாஸ்திரங்கள் மூலமாக பக்தர்கள் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பசுக்களை வந்து கொள்வது பகவானுக்கு பிடிக்கல, இந்த காரியங்களை தான் பண்ணுன்றோம் விளக்குறோம். அடுத்து மூன்றாவது காரியம் வந்து கோத்ருக்கே வரணும் தடா, நமக்கு வந்து நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு தான் மனித வாழ்க்கையில இந்த உடலை வந்து நம்ம திருப்தி செய்வதற்காக உழைக்க வேண்டியிருக்குது, கண்டிப்பா பொருளை சேர்க்க வேண்டியிருக்குது, அது உண்மைதான். இருந்தாலும் பகவான் மேல நம்பிக்கை இல்லாமல் அனாவசியமான முறையில அளவுக்கு அதிகமாக வந்து உடலை வந்து பராமரிப்பதற்காக நம்ம வந்து உழைக்கிறது வந்து பகவானுக்கு பிடிக்கல. பகவான் மேல நம்பிக்கை வேணும் ஓரளவுக்கு, நமக்கு வந்து அடி தேவையான அளவுக்கு உழைக்கணுமே தவிர எப்பொழுதும் வந்து இந்த உடலை திருப்தி செய்யறதாக அதிகமாக உழைக்கக்கூடாது. அதே போல இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில நேரத்தில் இன்பம் வரும், புகழ் வரும், இதுக்காக வந்து அதிகமாக வந்து மயங்கவும் கூடாது. இந்த விஷயங்கள் வந்து பகவான் சொல்றாரு. அடுத்து வந்து பகவான் வந்து எல்லா நேரங்களையும் என்னை காப்பாற்றுவாருங்கிற முழுமையான நம்பிக்கையை வந்து வளர்க்கணும், அது ஒரு விதமான சரணாகதி. ஏன்னா பகவான் போய் பக்திக்காக சரணாகதி அடையும் போது வீடு மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டு போய் சரணாகதி அடையிறோம். இப்போ பகவான் எல்லா சூழலையும் என்னை காப்பாற்றுவாருங்கிற முழு நம்பிக்கை நமக்கு வரணும். அடுத்து வந்து ஆத்ம நிஷ்கேல்ப, ஒரு மனித வாழ்க்கையை வந்து நான்கு விதமான முறைகள்ல பிரிக்கிறாங்க. முதல்ல ஒரு மனிதன் பிரம்மச்சாரியா வாழ்தான், அடுத்து குடும்ப வாழ்க்கையில வந்து உலக இன்பங்கள் ஓரளவுக்கு அனுபவிக்கிறான், அடுத்து வனப்பிரஸ்தா வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலே குழந்தை தவிர்த்துட்டு வாழ்றான், அடுத்து ஆத்ம நிஷ்கேற்பனாக்க கடைசியில சன்னியாசியாக மாறி, ஆண்னாக்க சன்னியாசியாக மாறி, பிறந்தனாக்க வீட்டுல எல்லா விதமான விஷயங்களையும் இருந்துட்டு முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து பகவானுக்காக அர்ப்பணிச்சது, பகவானுடைய பக்திக்காக அர்ப்பணிக்கிறது. ஏதோ தேவையான அளவுக்கு மட்டும் எதையோ சாப்பிட்டுக்கிட்டு முழுக்க முழுக்க தன்னை பகவானுடைய சேவைக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தகுதி தான் ஆத்ம நிஷ்கேற்பார். அந்த சேவை எல்லாரும் பண்ணுவாங்க, அதான் சரணாகதி. 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வேண்டும் இந்த குழந்தைபத்தை அனுபவிப்பேன்னு சொல்லும் போது அந்த சரணாகதியே இல்லை, முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணிச்சிருது. ஆனாலும் சரி பண்ணானாலும் சரி கடைசியில வந்து நிஷ்கேற்பனாக்க மிக மிக முக்கியமான பக்தியில முன்னேற வேண்டிய ஒரு குணம் பணிவு மனப்பான்மையோட இருக்கிறது. எந்த விதமான ஒரு விஷயத்திலையும் நம்ம வந்து நான் பணக்காரன், நான் ஏழை, நான் கல்வி கற்றவன், நான் கல்வி கற்காதவன், அல்லது வந்து நான் வந்து மிகப்பெரிய தியாகி, மிகப்பெரிய வைராக்கி, மிகப்பெரிய சன்னியாசி, மிகப்பெரிய பிரம்மச்சாரி, நான் இந்த வகையில உயர்ந்தவன், இந்த வகையில உயர்ந்தவன்கிற உயர்ந்து உயர்வு மனப்பான்மை இல்லாம எல்லா பக்தர்களையும் நான் வந்து தாழ்வான பக்தன், எந்த இந்த விதமான உயர்ந்த குணமுமே இல்லைங்கிற ஒரு தாழ்வான மனப்பான்மையில, அமைதியான ஒழுக்கமான மனப்பான்மையில வாழக்கூடிய உயர்ந்த மனப்பான்மை உடையவனாக இருக்கும்போது அங்க வந்து சரணாகதி இருக்குன்னு இருக்கும். இந்த சரணாகதியும் போது அப்ப வந்து நான் பகவான்ட சரணாயிட்டேன் சார், குருட்ட சரண்டாயிட்டேன் பிரபு அப்படின்னு சொல்லும் போது தட்ஸ் ஓகே. ஆனா இந்த ஆரோக்கியமான லட்சணங்கள் வந்து என்னன்னு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். அப்பதான் உண்மையில நமக்கு என்ன அர்த்தம், பகவான்ட சரணாகதி இடந்துதான் இருக்கும். புறமாக சில கோபாலு இருந்து இவ்வளவு பெரிய ஏக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போறாரு, ஆனா கையில எப்படி போறாரு, வெறும் $40 போறாரு. இவ்வளவு பெரிய ஏக்கத்தை வந்து ஆரம்பிச்சுன்னா உண்மையில எக்கச்சக்க பணம் தேவை, ஆனா அவருக்கு பகவான் மேல நம்பிக்கை இருக்குது, பகவான் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து நிறைவேற்றுவார், அவர் மேல விசுவாசம் இருக்கு, பகவான் வந்து தெளிவான பொருட்களை கண்டிப்பாக நமக்கு சப்ளை பண்ணுவாருங்கிற ஒரு முழுக்க நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அவருக்கு வந்து பணிவு மனப்பான்மை இருக்குது, காரணம் வந்து அவர் உண்மையிலே மிகப்பெரிய சாது, மிகப்பெரிய ஒழுக்கமானவர், எல்லா சாஸ்திரங்களும் தெரியும். ஆனா அமெரிக்காவுக்கு போகும்போது அங்குள்ள கிப்பிகள் வந்து கண்டிப்பா வந்து ஓ மிகப்பெரிய சாது சொல்லி மதிப்பு கொடுக்கப்படுறது கிடையாது, கண்டிப்பாக வந்து அவமதிக்க போறாங்க, இழிவுபடுத்த போறாங்க. இருந்தாலும் வந்து அந்த இழிவை வந்து அவர் வந்து பொருட்டாக எடுக்கல, அதுக்கு மாறாக கிருஷ்ணனுடைய பக்தி பிரச்சாரம் ஒரு எண்ணத்துக்காக போறார், என்னுடைய புகழை வந்து அவர் பெருசா நினைக்கல. அப்ப அந்த லட்சணங்கள் வந்து அந்த சரணாகதியில வந்து வெளிப்படணும், அப்பதான் உண்மையிலே சரணாகதி அடைஞ்சதாக அர்த்தம். சரணாகதி அடைஞ்சிட்டேன் சார், ஆனா பகவானுடைய நாமத்தை வந்து நான் சொல்ல மாட்டேன் சார், மனசுக்குள்ளே சொல்லுவேன் ஆனா வாயை விட்டு சொல்ல மாட்டேன் சார், சரணாகதி அடையல. சரணாகதியினுடைய நட்சத்திர லட்சணத்துல வெளிப்படணும், நான் பகவான கிருஷ்ணத்தை சரணாகதி அடைஞ்சிருக்கிறேன், ஆனா எனக்கு பகவத்கீதை பிடிக்காது சார், பகவத்கீதையில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எனக்கு நம்பிக்கை இல்லை சார், சில விஷயங்கள் கரெக்டா தோணுது, சில விஷயங்கள் நம்பிக்கை இல்லை சார். இப்போ பகவான் வந்து என்ன பண்ணல, சரணாகதி அடையல. பகவான் பகவத்கீதை சொல்ல நல்லா இருக்கு சார், எனக்கு கடைசியில் என்ன சொல்றார், நான் மட்டும்தான் கடவுள்ங்கிறார், அந்த விஷயம் எனக்கு வந்து பிடிக்கல. அப்போ பகவான் கிருஷ்ணன் மேல நமக்கு நம்பிக்கை இல்ல, சரணாகதி இல்ல. சரணாகதினாக பகவான் பகவத்கீதை சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே வந்து ஏத்துக்கிறது. மகாபாரதத்தில் நமக்கு அந்த கதை தெரியும், சரணாகதினா முழுக்க முழுக்க குருவுடைய வார்த்தையை கிருஷ்ணனுடைய வார்த்தையை 100% நம்புறது. அதுக்காகதான் முகம் கரோதி வாட்சாலம் முங்கம் லங்காயிலே கிரம், கிருஷ்ணனுடைய வார்த்தை குருவுடைய வார்த்தையை முழுக்க முழுக்க 100% நம்புறவன் வந்து அவன் வந்து குருடனாக இருந்தா கூட அவனால வந்து கிருஷ்ணனை பற்றி மிக அழகான ஓவியத்தை தீட்ட முடியும், ஊமையாக இருந்தா கூட கிருஷ்ணனை பற்றிய மிகப்பெரிய ஒரு சங்கீதத்தை வந்து அவனால் செய்ய முடியும், அவன் வந்து ஊனமுள்ளவனாக இருந்தாலும் கூட முடவனாக இருந்தாலும் கூட கிருஷ்ண பக்தியாக வந்து மலையை கடக்க முடியும். ஆனா கிருஷ்ணன் மேலோட சரணாகதியை வச்சிருக்கு. அதற்கு மாறாக எல்லா விதமான தகுதிகளும் இருந்தாலும், பௌதிகமான முறையில எல்லா விதமான தகுதிகளும் இருந்தாலும் கிருஷ்ணன் மேல நம்பிக்கை இல்லாத பட்சத்திற்கு, சரணாகதி இல்லாத பட்சத்திற்கு வந்து பக்தியில வந்து என்ன முடியாது, எந்த அளவு கூட முன்னேற முடியாது. அதுக்கு மகாபாரத கடைசியில கதை சொல்றாங்க, யுதிஷ்டர் தர்மர் இருக்கிறார், தர்மருடைய பேர் இருக்கு, கிருஷ்ணன் வந்து என்ன பண்றார், தர்மர் தர்ம சொல்றார், போய் சொல்ல சொல்றார், அஸ்வத்தாமாங்கிற யானை வந்து இறந்துட்டு சொல்லுகிறார். ஆனா இவருக்கு வந்து கிருஷ்ணனுடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லாமல் சொல்றார், போய் சொல்லுக்கு வந்து தயங்குறார். அது வரைக்கும் கிருஷ்ணனுடைய கருணையின் மூலமாக தர்மருடைய பேர் எப்படி இருக்கு, எப்பவும் ஆகாயத்துல மறந்துகிட்டே இருக்கு ஒரு அடி. ஆனா அந்த கிருஷ்ணனுடைய வார்த்தையை வந்து அவர் வந்து சொல்லாத காரணமாக என்ன பண்ணிருது, ஒரு நொடி வந்து பூமியில வந்து தொட்டிருது. ஆனா மக்கள் பொதுவாக நினைச்சுவாங்கன்னா கிருஷ்ண அவர் பொய் சொல்லிட்டதுனால வந்து பூமியை தொட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க, உண்மையில பொய் சொன்னதுனால சொல்ற கிருஷ்ணனுடைய வார்த்தையை வந்து அந்த ஒரு நொடி வந்து அவருக்கு வந்து சரணாகதி அடைய முடியாது சொல்றாரு, அச்சனை மறுபடி சொல்ற, ஏன்னா ஒரு நொடி தயங்குறாரு, கிருஷ்ண பொய் சொல்ல சொல்றாரே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். ஆனா உண்மையில வந்து சரணாகதினாக்க குரு கிருஷ்ணர் என்ன சொல்றாங்களோ அவங்களுடைய சந்தோஷத்தால் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் நம்பி அப்படியே செய்யறது. ஆனா அந்த நம்பிக்கை பொதுவாக கட்டுண்ட ஜீவாத்மாக நமக்கு எளிதான முறையில வராது. அதனாலதான் பகவான் சொல்றார், சே மகாத்மா சுதர்லபக, அப்படிப்பட்ட மகாத்மா வந்து மிக 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 அரிதானவன், நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரி வரவே செய்யாது, மிக மிக கஷ்டம், மிக மிக கஷ்டம். நம்மளுடைய உயிரை வந்து கடைசியா வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது, நமக்கு தெரியும், டாக்டரால காப்பாற்ற முடியாது, அம்மா அப்பாவால காப்பாற்ற முடியாது, சொந்தக்காரங்களால காப்பாற்ற முடியாது, நம்முடைய பணத்தால காப்பாற்ற முடியாது, இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்றோம், அது மேலதான் நம்பிக்கை வைக்கிறோமே தவிர கடவுள் மேல வந்து கிருஷ்ணன் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறோம். கடைய சேர்த்து உயிர் போது கிருஷ்ணனோட பேரத்தை சொல்லிட்டு அப்படி உயிர் விட்டுறோம் அந்த எண்ணம் நமக்கு வரமாட்டேது. சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடும், பிள்ளைகளை கூப்பிடும், வீட்டோட பணத்தெல்லாம் என் உடல பாக்குறதுக்காக நீ வந்து செலவு பண்ணுப்பா அப்படிங்கிறோம். பொய்யான நம்பிக்கை தான் வைக்கிறோமே தவிர உண்மையான கிருஷ்ணன் மேல நமக்கு வந்து நம்பிக்கை வரமாட்டேது. காரணம் கட்டுண்ட ஜீவாத்மோட இயல்பான தன்மை இது. இருப்பினும் வந்து நாம் வந்து மகாத்மாக்களாக மாறுவதற்கு வந்து முயற்சி பண்ணணும். அதுக்காக தான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. திருவிழா புரோபாசத்துல இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்து இந்த துர ஆத்மாக்கள் வந்து கலியுகத்தனம் எல்லாருமே துர ஆத்மாக்கள், அதை வந்து மகாத்மாக்களாக மாற்றுவதாக வந்து கிருஷ்ண பக்தி இயக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இல்ல கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வரக்கூடியவங்களாக வந்து நம்ம வந்து சிறு சிறுதாக வந்து ஒரு நாள் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. நம்ம வந்து மகாத்மாக்களாக மாறுவதற்கு வந்து முயற்சி பண்ணணும். ஆனா இதுக்கு மிக மிக அடிப்படையான விஷயம் வந்து எப்படி நம்மளால மகாத்மாவாக மாற முடியும்னா, சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கையோட விசுவாசத்தோட நம்ம ஜபம் செய்யறோமோ பஜனை செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இதயத்தில் உள்ள கலங்கங்கள் வந்து விடுபட்டு சிறிது சிறிதாக கிருஷ்ணர் வந்து விருப்பப்படக்கூடிய அந்த உண்மையான மகாத்மாவாக வந்து நம்மளால வந்து மாற முடியும். அதான் வாழ்க்கையோட குறிக்கோள், அதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய குறிக்கோளும் கூட. கிருஷ்ணர் விருப்பப்படக்கூடிய அந்த உன்னதமான உயர்ந்த பக்தனாக வந்து நம்மளை மாற்றுவது, வேற எதுவுமே கிடையாது.